சங்கரனின் கர்ண பரம்பரை கதைகள்.
192வது கதை, தந்திரக்கார மனிதன் பெட்ரோ, த கன்னிங் மேன் பெட்ரோ. குழந்தைகளே, இந்த கதை ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள மாலாவி நாட்டில் சொல்லப்படும் நாடோடி கதை. நாடோடி கதைகளில் பல பிரிவுகள் உண்டு. மந்திரஜால கதைகள், வீர சாகச கதைகள், குட்டி சாத்தான் கதைகள், புதிர் கதைகள் என்று. அவைகளில் ஒரு பிரிவு தான் ட்ரிக்ஸ்டர்ஸ் டேல்ஸ் என்று சொல்லப்படும் தந்திரக்காரர்களின் கதை. பொதுவாக தந்திரக்காரர்கள் சாமர்த்தியசாலிகள், தங்களுடைய புது அறிவை உபயோகித்து மற்றவர்களை ஏமாற்றி தங்களுக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்வார்கள். இந்த கதையில் ஒரு தந்திரக்கார மனிதன் பெட்ரோ பஞ்சகாலத்தில் எப்படி தனக்கு வேண்டிய தேவையான பொருட்களை தன்னுடைய புத்திசாலித்தனத்தை உபயோகித்து மற்றவர்களை ஏமாற்றி எப்படி பெற்றுக்கொள்கிறான் என்பதை பற்றி தான் கதை.
இப்போ கதைக்கு போகலாமா?
மாலாவி நாட்டில் ஒரு சமயம் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. எல்லா ஜனங்களும் உணவு தட்டுப்பாட்டினால் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அந்த ஊரில் ஒரு தந்திரக்கார மனிதன் பெட்ரோ என்பவன் இருந்தான். பசி கொடுமையிலிருந்து எப்படி தப்புவது என்று யோசித்தான். அவனுக்கு ஒரு அருமையான யோஜனை தோன்றியது. அதை உடனே செயல்படுத்த தீர்மானித்தான். ஒரு நாள் அவன் காட்டுக்குள் சென்று ரெண்டு கை நிறைய அத்திப்பழங்களை ஃபிக்ஸ் பொறுக்கி எடுத்து வைத்து கொண்டான். வரும் வழியில் ஒரு மனிதன் பசி தாங்க முடியாமல் புல்லை சாப்பிட்டு கொண்டிருந்தான். பெட்ரோ அவனை பார்த்து கேட்டான், அத்திப்பழம் சாப்பிடுகிறாயா என்று. புல்லை சாப்பிட்டு கொண்டிருந்தவன் இதை கேட்டவுடன் பெட்ரோவை பார்த்து, கட்டாயம் சாப்பிடுகிறேன் ஐயா, இருந்தால் கொடுங்கள் என்று கையை நீட்டினான். பெட்ரோவும் தன்னிடமிருந்த அத்திப்பழங்களை அவனிடம் கொடுத்தான். அவன் ஆவலுடன் கபகப என்று எல்லா பழங்களையும் சாப்பிட்டு ஏப்பமிட்டான். அவன் சாப்பிட்டு முடித்தவுடன் பெட்ரோ அவனை பார்த்து, என்னுடைய பழங்களை சாப்பிட்டு திருப்தியடைந்த நீ பதிலுக்கு எனக்கு என்ன கொடுக்க போகிறாய் என்று கேட்டான். பசி ஆறிய அந்த மனிதன் பெட்ரோவை பார்த்து ஆச்சரியத்துடன், நீர் எனக்கு கொடுத்த அத்திப்பழம் என்மேல் பரிதாபப்பட்டு கொடுத்ததாகத்தான் நான் நினைத்தேன். உமக்கு அதற்கு பதிலாக நான் ஏதாவது தர வேண்டும் என்று நான் நினைக்கவே இல்லை என்றான். பெட்ரோ சொன்னான், பேத்தல், உம்மை நான் இப்பொழுது தான் பார்த்திருக்கிறேன். உமக்கு நான் ஏன் பரிசு கொடுக்க வேண்டும்? இப்பொழுது நமக்குள் நடந்தது ஒரு வியாபாரம். நான் உமக்கு ஒரு பொருளை கொடுத்தேன், பதிலுக்கு நீர் ஏதாவது எனக்கு கட்டாயம் திரும்பி தர வேண்டும் என்றான். பெட்ரோவின் கட்டளை கண்டு அவன் அசந்து போய்விட்டான். வேண்டாத விவாதங்களை தடுப்பதற்காக பெட்ரோவிடம் தன் கையில் இருந்த ஒரு மீன் பிடிக்கும் வலையை கொடுத்தான். பெட்ரோவும் அதை வாக்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். பெட்ரோ கொஞ்ச தூரம் நடந்து போயிருப்பான். அங்கே ஒரு ஏரி. ஏரிக்கரையில் சில மனிதர்கள் தங்கள் கைகளினால் மீன்களை பிடிக்க முயற்சி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லை. பெட்ரோ அவர்கள் சமீபம் சென்று அவர்களை பார்த்து, என்ன முட்டாள்தனமான காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கைகளை வைத்து மீன்களை பிடிக்க முடியுமா என்று கேட்டான். மீனவர்கள் சொன்னார்கள், ஐயா, எங்களுக்கும் அது தெரியும். ஆனால் நாங்கள் ஏழைகள். பசி கொடுமையில் எங்களிடமிருந்த மீன் வலைகளை விற்றுவிட்டோம். இப்பொழுது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். பெட்ரோ அவர்களிடம் தன்னிடமிருந்த மீன் வலையை காட்டி, இந்த வலையை உபயோகிக்க உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டான். அவர்களும் மிக்க நன்றி ஐயா என்று சொல்லி பெட்ரோவிடமிருந்து வலையை வாங்கி மீன் பிடிக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய அதிர்ஷ்டம், அவர்களுக்கு நிறைய மீன்கள் கிடைத்தன. வேண்டிய அளவுக்கு மீன்களை பிடித்தவுடன் அவர்கள் தங்கள் வேலையை நிறுத்தி மீன் வலையை பெட்ரோவிடம் திரும்ப கொடுக்க வந்தார்கள். அவர்களை பார்த்து பெட்ரோ சொன்னான், வலை இருக்கட்டும், அது உங்களுக்குத்தான் சொந்தம். அந்த வலையை உபயோகித்து நீங்கள் பிடித்த மீன்களில் பாதி மீன்கள் எனக்கு சொந்தம் என்றான். இதை கேட்ட மீனவர்கள் ஆச்சரியமடைந்தார்கள். பெட்ரோவை பார்த்து, ஐயா, எங்கள் மேல் பரிதாபப்பட்டு நீங்கள் இந்த மீன் வலையை கொடுத்ததாகத்தான் நாங்கள் நினைத்திருக்கிறோம். இது என்ன புது குழப்பம் என்றார். இதை கேட்ட பெட்ரோ உரத்த குரலில், குழப்பமா? இது வியாபாரம். உங்களுக்கு தெரியாதா, ஒருவர் ஒரு சாமானை கொடுக்கும் பொழுது அதற்கு ஒரு விலை உண்டு என்று? என் வலையை உபயோகித்ததற்கான விலையைத்தான் நான் இப்பொழுது கேட்கிறேன். என்னை ஏமாற்றலாம் என்று நினைக்காதீர்கள் என்று கத்தினான். அந்த ஏழை மீனவர்களுக்கு பெட்ரோவினுடைய பேச்சு பிடிக்கவில்லை. தங்களை அவமதித்து பேசிய பெட்ரோவிடம் இனி பேசி பிரயோஜனமில்லை என்று நினைத்து அவன் கேட்ட பாதி மீன்களை அவனிடம் கொடுத்தார்கள். பெட்ரோவும் மீன்களை வாங்கி கொண்டு மேலே நடந்தான். கொஞ்ச தூரம் நடந்த பிறகு பெட்ரோ ஒரு கிராமத்தை அடைந்தான். இவன் போன சமயம் அந்த கிராமத்து மக்கள் பாரிச் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அதன் கூட சாப்பிடுவதற்கு ஒரு சைட் டிஷ்ஷும் இல்லை. பெட்ரோ அவர்களை பார்த்து, சைட் டிஷ் இல்லாத பாரிச் என்ன ருச்சி? இதோ என்னுடைய மீன்களை நீங்கள் தொட்டுக்க உபயோகித்துக் கொள்கிறீர்களா என்று கேட்டான். அந்த கிராமத்து மக்கள் வெகுளிகள். ஏதோ ஒரு வெளியூர்காரன் நம்முடைய கஷ்ட நிலையை கண்டு பரிதாபப்பட்டு தன்னுடைய உணவை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறான் என்று நினைத்து பெட்ரோவிடமிருந்து மீன்களை வாங்கி அதை சமைத்து சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடிந்தவுடன் எல்லோரும் பெட்ரோவை பார்த்து மிக்க நன்றி ஐயா என்று சொன்னார்கள். பெட்ரோ அவர்களை பார்த்து சொன்னான், நன்றி இருக்கட்டும், என் மீன்களை உபயோகித்து கொண்ட நீங்கள் பதிலுக்கு எனக்கு என்ன தரப்போகிறீர்கள் என்று கேட்டான். கிராமத்து மக்களுக்கு அதிர்ச்சி. ஐயா, நீங்கள் மீன்களை எங்களுடன் இலவசமாக பகிர்ந்து கொண்டீர்கள் என்று நினைத்தோம், அதற்கு பதிலாக ஏதாவது கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கவில்லை என்றார்கள். பெட்ரோ கோபத்துடன், இந்த ஜால்ஜாப்பெல்லாம் என்னிடம் பலிக்காது, என்னுடைய வலையை உபயோகித்த மீனவர்கள் எனக்கு அவர்கள் பிடித்த மீன்களில் பாதியை கொடுத்திருக்கிறார்கள், என்னுடைய மீன்களை சாப்பிட்ட நீங்கள் அதற்கு பதிலாக ஏதாவது கொடுக்க வேண்டாமா? நீங்களெல்லாம் என்ன ஸ்பெஷல் விஐபிகளா நான் உங்களுக்கு இலவசமாக கொடுப்பதற்கு என்றான். கிராமத்து மக்கள் தங்களுக்குள் ஆலோசனை செய்தார்கள். இந்த ஏமாற்றுக்காரனிடம் நாம் சரியாக மாட்டிக்கொண்டு விட்டோம், மேற்கொண்டு விவாதிப்பதில் அர்த்தமில்லை என்று சொல்லி கிராமத்தார்கள் சார்பில் ஒரு மூட்டை தெனைமாவை பெட்ரோவிடம் கொடுத்தார்கள். பெட்ரோவும் சந்தோஷத்துடன் அந்த வாங்கி கொண்டு மேலே நடந்தான். கொஞ்ச தூரத்தில் சில மனிதர்கள் தரையில் கிடந்த எறும்புகளை பொறுக்கி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து பெட்ரோ சொன்னான், கண்ணியமான மனிதர்களுக்கு எறும்புகள் சரியான உணவு இல்லை என்றான். எங்களுக்கும் தெரியும், ஆனால் எங்களுக்கு வேறு எதுவும் இல்லை என்றார்கள். என்னிடம் இருக்கும் தெனைமாவு வேண்டுமா என்று பெட்ரோர் கேட்டான். அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு பெட்ரோவிடமிருந்து தெனைமாவை வாங்கி சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்தவுடன் பெட்ரோ அவர்களை பார்த்து சொன்னான், நான் கொடுத்த உணவிற்காக புல்லை தின்று கொண்டிருந்தவன் எனக்கு ஒரு மீன் வலையை கொடுத்தான். அந்த மீன் வலையை உபயோகித்து மீன்களை பிடித்த மீனவர்கள் எனக்கு பாதி மீன்களை கொடுத்தார்கள். அந்த மீன்களை உபயோகித்த கிராமத்தார்கள் எனக்கு ஒரு மூட்டை நிறைய தெனைமாவு தந்தார்கள். என் தெனைமாவை சாப்பிட்ட நீங்கள் எனக்கு என்ன தரப்போகிறீர்கள் என்று கேட்டான். மற்றவர்கள் என்ன கொடுத்தார்கள் என்பதை கேட்ட அவர்கள், இந்த ஆளுக்கு நிச்சயமாக நாம் ஏதாவது கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று தங்களிடமிருந்த ஒரே சொத்தான ஒரு ஆட்டை பெட்ரோவிடம் கொடுத்தார்கள். பெட்ரோவும் அந்த ஆட்டை ஓட்டிக்கொண்டு பக்கத்து கிராமத்திற்கு சென்றான். இருட்டாகிவிட்டது. அங்குள்ள ஒருவருடைய வீட்டில் தனக்கும் தன்னுடைய ஆட்டுக்கும் தங்க இடம் கேட்டான். அந்த வீட்டுக்காரரும் பெட்ரோவுக்கு ஒரு தனி அறையில் தங்க அனுமதி கொடுத்தார். அவனுடைய ஆட்டை அவருடைய ஆடுகள் இருக்கும் கொட்டகையிலேயே இருக்க அனுமதித்தார். நடுராத்திரி பெட்ரோ மெதுவாக எழுந்திருந்து ஆட்டு கொட்டகைக்கு போய் தன்னுடைய ஆட்டை கொன்றான். மறுநாள் காலை ஆட்டு கொட்டகையிலிருந்து பெட்ரோவின் உரத்த குரல் கேட்டது. வீட்டுக்காரர் வெளியே வந்தார். பெட்ரோ குதியோ குதி என்று குதித்து, என்னுடைய ஆடு உங்கள் ஆடுகளால் கொல்லப்பட்டு செத்து கிடக்கிறது, நீங்கள் ஏற்கனவே எனக்கு எச்சரிக்கை செய்திருக்க வேண்டும், உங்கள் ஆடுகள் முரட்டு ஆடுகள் என்று, இப்பொழுது பாருங்கள் என்னிடமிருந்த ஒரே சொத்து எனக்கு போய்விட்டது, என்னுடைய இந்த இழப்புக்கு என்ன நஷ்டஈடு கொடுக்கப் போகிறீர்கள் என்று கேட்டான். வீட்டுக்காரருக்கு ஆச்சரியம் குழப்பம், இது எப்படி நடந்திருக்கும் என்று. அவர் மேலும் சிந்திப்பதற்குள் வீட்டு வாசலில் கூட்டம் சேர ஆரம்பித்து விட்டது. அவருக்கு பெருத்த அவமானமாக இருந்தது. இந்த ஆளுடன் விவாதித்து சண்டை போட்டு கொண்டிருந்தால் நமக்குத்தான் அவமானம், இவனை விட்டு தொலைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னிடமிருந்த ஒரு எருதை பெட்ரோவின் கையில் கொடுத்து, அப்பா இது உன்னுடைய ஆட்டுக்கு நஷ்டஈடு என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். எருது கிடைத்த சந்தோஷத்தில் பெட்ரோ தன் வீட்டிற்கு திரும்பினான். வீட்டுக்கு திரும்பியவன் தன்னுடைய எருதை கத்தியால் கொன்றான். அதனுடைய வாலை மாத்திரம் எடுத்துக்கொண்டு பக்கத்து கிராமத்துக்கு போனான். அந்த கிராமத்தில் நிறைய சதுப்பு நிலங்கள் இருந்தன. அந்த சதுப்பு நிலங்களில் ஒன்றில் இந்த வாலை புதைத்து வால் மாத்திரம் தரைக்கு மேலே திரியும்படி வைத்தான். ஷேரும் சகதியுமாக இருந்த அந்த குழியின் பக்கத்தில் நின்று கொண்டு பெட்ரோ ஓலமிட்டான். என்னுடைய எருமை, என்னுடைய எருமை, எல்லாம் போச்சு என்று ஒப்பாரி வைத்தான். அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் அங்கே ஓடி வந்தார்கள். பெட்ரோவிடம் என்ன சமாச்சாரம் என்று கேட்டார்கள். பெட்ரோ சொன்னான், சகோதரர்களே, நான் பக்கத்து கிராமத்துக்காரன். என் கிராமத்திற்கு செல்வதற்காக இந்த வழியாக வந்தேன். இந்த இடத்திற்கு வந்தவுடன் என்னுடைய எருது தரைக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி முழுவதுமாக கீழே விழுந்துவிட்டது. ஷேரும் சகதியுமாக இருக்கும் இந்த இடத்தில் ஒரு பெரிய குழி இருந்திருக்க வேண்டும். இவ்வளவு ஆபத்துகள் நிறைந்த இந்த இடத்தில் நீங்கள் எப்படி பாதை போட்டிருக்கலாம்? முன் யோசனை செய்யாமல் நீங்கள் போட்ட பாதையினால்தான் நான் இப்பொழுது என்னுடைய எருதை இழந்து நிற்கிறேன் என்று ஓலமிட்டான். கிராமத்து மக்களுக்கு நிலைமை புரிந்துவிட்டது. வால் மேலே தெரிவதால் எருதை குழியிலிருந்து சுலபமாக மீட்டு விடலாம் என்று நினைத்து வாலை பிடித்து இழுத்தார்கள். எருது இருந்தால்தானே எருது மேலே வரும். வால் மாத்திரம் அவர்கள் கையோடு வந்தது. முட்டாள்களே, முட்டாள்களே என்று உரத்த குரலில் பெட்ரோ கத்தினான். என்னுடைய எருதிடமிருந்து அதனுடைய வாலை இப்பொழுது இழுத்து விட்டீர்கள். என்னுடைய எருது எனக்கு திரும்ப கிடைக்கும் என்ற நம்பிக்கை இதோடு நான் இழந்துவிட்டேன். கொடுமையாளர்களே, என்னுடைய பொக்கிஷமான எருதுக்கு பதிலாக எனக்கு என்ன கொடுக்கப் போகிறீர்கள் என்று கேட்டான். சூதுவாத தெரியாத அந்த கிராமத்து மக்கள் சஞ்சலப்பட்டார்கள், வருத்தப்பட்டார்கள். குழியில் விழுந்த எருதை இனிமேல் மீட்க முடியாது என்று அவர்களுக்கு புரிந்துவிட்டது. தாங்கள் செய்யாத குற்றத்திற்காகவும் குழியில் இல்லாத எருதுக்காகவும் பெட்ரோவுக்கு 20 கால்நடைகளை, கேட்டில்களை கொடுத்து அவனை சமாதானப்படுத்தி வழி அனுப்பினார்கள். பெட்ரோவும் சந்தோஷமாக அந்த 20 கேட்டில்களையும் தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான். பெட்ரோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அவனுடைய சந்தோஷத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. கை நிறைய பொறுக்கிய அத்திப்பழங்களை வைத்து அவன் இவ்வளவு பெரிய சொத்தை சம்பாதித்திருக்கிறான் என்றால் அவனுடைய புத்திசாலித்தனத்தை நாம் பாராட்ட வேண்டும். அதே சமயத்தில் ஒரு கவிஞர் சொன்னபடி, ஏமாறுகிறவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். குழந்தைகளே, இந்த கதை பிடிச்சிருக்கா? ஒரு சிறு எச்சரிக்கையோடு இந்த கதையை முடிக்கிறேன். நீங்கள் எல்லாம் நிறைய கார், மோட்டர் சைக்கிள் விளம்பரங்களை பார்த்திருப்பீர்கள். அந்த விளம்பரங்களில் நிறைய ஸ்டண்ட் வேலைகள் காட்டியிருப்பார்கள். கூடவே கீழே ஒரு எச்சரிக்கையும் செய்திருப்பார்கள். இந்த வாகனங்களை ஓட்டுபவர்கள் ப்ரொஃபஷனல்ஸ், கடும் பயிற்சி எடுத்தவர்கள். இவர்களை பார்த்து நீங்கள் இந்த முயற்சியில் ஈடுபடாதீர்கள் என்று. அதே மாதிரி தான் ட்ரிக்ஸ்டர்ஸ் கதைகளை ரசியுங்கள், சிரியுங்கள். ஆனால் அந்த ட்ரிக்ஸ்டர் மாதிரி நடந்து கொள்ள ஒருபோதும் முயற்சிக்காதீர்கள். குழந்தைகளே, இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை aingiran2020@gmail.com க்கு எழுதுங்கள். கதைகள் தொடரும். அதுவரை அன்புடன், உங்கள் ஐங்கரன்.